உலகத்தார் உயிர் பொருட்டும் சத்திரிபாதம் உடையார் உயிர் பொருட்டும் திருவுளத்தில் கருதி பொருள் களபடத் தோன்றும் சூத்திரமும் அதனை அவ்வாறாக ஒட்டாது தெளித்து உரைக்கும் பாடியமும் போல முறையே வேதமும் சிவாகமும் செய்யப்பட்டன. ஆகலான் அவை இரண்டும் முறையானே பொதுநூல் சிறப்பு நூல் எனப்பட்டு சூத்திரமும் பாடியமும் போல வேறு வைத்து எண்ணப்பட்டன. இங்ஞனம் வேதத்திற்கூறும் கர்மகாண்ட பொருள்களுக்கு இன்றியமையாது வேண்டப்பட்டு எஞ்சி நின்றனவாய பொருள்களையும் வேத முடிவாய உபனிடதத்தின் சாரமாய் உள்ள பொருள்களையும் வேறெடுத்துக் கொண்டு இனிது விளக்குவது சிவாகமம். ஆகலான் இதனின் வேறாய வேதத்தின் பூர்வபக்க பொருளை சொல்லும் ஏனை நூல்களெல்லாம் பூர்வபக்க நூல் எனவும் அதன் சித்தாந்த பொருளை சொல்லுவதாய சிவாகமம் சித்தாந்த நூல் எனவுமாம் என்பதா. ஆக இந்த பொழிப்புரையிலே மிக முக்கியமாக வலியுறுத்தப்படும் கருத்து என்பது என்னவென்று சொன்னால், ஏற்கனவே முந்தைய பாடலில் சொன்னது போல எந்த ஒரு நூலாக இருந்தாலும் அது வேத சிவாகமங்களின் கருத்தை விளக்க வந்த நூல் அல்லது அதன் பொருளை தம்மால் இயன்ற அளவுக்கு அறிந்து கொண்ட ஆன்மாக்கள் செய்துள்ள பூர்வபக்க நூல்கள். இந்த ரெண்டு வகையில ஒன்னாதான் இருக்க முடியும். ஆகவே சைவ சமயத்தில் உள்ள சிறந்த நூல்கள் எல்லாம் எப்படிப்பட்டவையாக இருக்கும் என்றால் வேதத்தினுடைய வழிநூலாகவோ அல்லது சார்பு நூலாகவோ தான் இருக்க முடியும். அதனாலதான் நம்முடைய திருமுறைகளை எல்லாம் தமிழ் வேதம் என்று குறிப்பிடுகின்றோம். ஏன்னா வேத சிவாகமங்களுடைய கருத்தினை உணர்த்தக்கூடியது. ஆகையினாலே இதற்கு வந்து உண்மை பொருளை உணர முடியாமல் தத்தம் அறிவுக்கேற்ற வகையிலே புரிந்து கொண்டு பலவாறாக விளக்கம் சொல்லி புறச்சமயத்தார் சொல்கின்ற விளக்கங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு பார்த்தீர்களா இதுதான் வேதத்தின் கருத்து என்று சொல்லி வருவதை நாம் பார்க்கின்றோம். அது அதுபோலவே பார்த்தால் நம்முடைய தேவாரம் சிவவாசனுடைய திருமுறைகளுக்கும் புறச்சமயத்தார் விளக்கம் சொல்லி சிவபெருமானுடைய முழு முதன்மையோடு முரண்படுகின்ற வகையிலே பல்வேறு விளக்கங்களை சொல்லி வருகின்றார்கள். அவற்றையெல்லாம் நாம் பிரமாணமாக எடுத்துக்கொண்டு பார்த்தீர்களா திருமுறைகளுக்கு இதுதான் கருத்துன்னு சொன்னா நாம் வந்து உடன்பட முடியுமா? அதே மாதிரி இங்க நம்முடைய உரையாசிரியர் சிவஞான சுவாமிகள், நம்முடைய நூலாசிரியராக அருளந்தி சிவாச்சாரியார் இவர்கள் சொல்லியிருக்கும் பொழுது அதிலே எந்த விதமான இரண்டாவது கருத்துக்கும் இடம் இருக்காது. ஏனென்றால் நம்முடைய அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் யார் எந்த வழியில் வந்தவர்கள், ஒருவருடைய வழியை பார்க்க வேண்டும். ஒருவர் அவர் மட்டும் கற்றுவல்ல சான்றோராக இருந்தால் மட்டும் போதாது. அவர் ஒன்று சொட்ட கேள்வியான அனுபவமுடைய தேசிகர் திருவருள் பரம்பரையிலே வந்த ஒரு நல்லாசிரியராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்லாசிரியர்கள் நம்முடைய அருளந்தி சிவாச்சாரியார் சிவஞான சுவாமிகள். ஆக இவர்களெல்லாம் வந்து இந்த வேத சிவாகமங்களாகிய நூல்களுக்கு பிரமாணத்துவம் கூறியிருக்கும் பொழுது அதற்கு மாறுபடக் கூறுவனவற்றை நாம் ஒரு பொருட்டாகவே கொள்ள வேண்டியதில்லை என்பது இந்த பாடல்களினாலே தெளிவாகின்றது. ஆகையினாலே இந்த ஏனைய நூல்கள் எல்லாம் ஏனைய நூல்களோடு ஒன்றாக வேத சிவாகமங்களை வைத்து எண்ணக்கூடாது. ஏனென்றால் அவை முற்றும் உணர்ந்த சிவபெருமானவே அருளப்பெற்றவை. ஆகவே அனைத்தையும் உரைப்பவை. அவை உரைப்பவற்றை வந்து நாம் உணர்ந்து கொள்ளும் பொருட்டு விளக்க எழுந்தவைதான் ஏனைய நூல்கள். ஆகவே வேத சிவாகமங்கள் ஏனைய எந்த நூல்களோடும் ஒன்றாக வைத்து எண்ணத்தக்கவை அல்ல. அவை அவற்றுக்குரிய இடம் தனி இடம். அதைத்தான் இங்கே உரையிலே சுவாமிகள் தான் எழுதுறாங்க பாருங்க. ஏனைய வேதம் சிவாகமம் இரண்டும் ஏனையோர் செய்யப்படும் வழிநூல் சார்பு நூல் பூர்வபக்க நூல்களின் ஒன்றாக வைத்து எண்ணுவதற்கு ஒருவாற்றானும் இயல்பு இன்றி அவை அனைத்திற்கும் முதல் நூலாகி அனாதிமுத்தனாகிய இறைவனால் தரப்படும் நூலாக என்று சொல்கின்றார். ஏனையெல்லாம் இவை இரண்டினின்றும் விரிந்த நூல்களாதலின் இவ்விருவகை நூலுமே நூல் என்று உயர்த்து கூறப்படுவனவா? இதற்குள்ள பாடல் அந்த பகுதியை நான் சொல்றேன். வேத நூல் சைவ நூல் என்று இரண்டே நூல்கள் வேறுரைக்கும் நூல் இவற்றின் விரிந்த நூல்கள் என்று சொல்கின்றார். ஆதி நூல் அனாதி அமலந்த நூல் என்ற இந்த வரைதான் ஆதி நூல் அனாதி அமலந்த நூல் இந்த பகுதியில் தான் இந்த விளக்கம். அதை வந்து கொண்டு கூட்ட பதவுரையில பார்க்கலாம். கொண்டு கூட்ட மட்டும் பார்க்கலாம், பதவுரையில பொருளை பார்க்கல. வேத நூல் சைவ நூல் என்று இரண்டு ஆதி நூல்கள் அனாதி அமலன் தரு நூல் வேறுரைக்கும் நூல் இவற்றின் விரிந்த நூல்கள் இரண்டுமே நூல் என்று இப்படி கொண்டு கூட்டியுள்ளார். இந்த கொண்டு கூட்டுப்படிதான் இந்த பொழிப்புரை அமைந்துள்ளது. பதவுரையிலும் நாம் பார்த்துக் கொள்ளலாம், பொருளை பார்த்துக் கொள்ளலாம். ஆகவே அச்சேல் முதல்வனால் தரப்படும் முதல் நூலை ஒன்றாக வைத்து எண்ணாமல் இங்கனம் இருவகைப்படுத்தி எண்ணியது எண்ணெய் எனின் அகுது ஒக்கும். இது வந்து பாடல்ல இந்த தடையும் விடையும் இல்லை. ஆனா நம்ம வந்து அடுத்த அடிக்கு போவதற்கு நமக்கு வழிவகுக்கும் வகையிலே உரையாசிரியர் செய்து கொள்கின்றார். முதல் நூலையும் ஒரு நூலா சொல்லாம ரெண்டு நூலாக சொன்னார் என்று சொன்னால் அதற்கு விளக்கமும் சிலவற்றை செய்து கொள்கின்றார். முதல்வன் பெருங்கருணையாளன் ஆகலின் உலகத்தார் உயிர் பொருட்டும் சத்தினிபாதம் உடையார் உயிர் பொருட்டும் திருவுள்ளத்திற் கருதி பொருள் பலபடத் தோன்றும் சூத்திரமும் அதனை அவ்வாறு ஆகவொட்டாது தெளித்து உரைக்கும் பாடியமும் போல முறையே வேதமும் சிவாகமும் செய்யப்பட்டன. ஆகலான் அவை இரண்டும் முறையான பொதுநூல் சிறப்பு நூல் எனப்பட்டு சூத்திரமும் பாடியமும் போல வேறு வைத்து எண்ணப்பட்டன. என்று சொல்கின்றார். கருத்து விளக்கமாக இருக்கின்றது. அதான் பாடல் படி பார்க்கணும்னா பதவுரையில பார்க்கலாம். பதவுரையில சொல்றாரு என்ன அப்படின்னா, உலகத்துல வந்து முத்திக்கு நல்ல பக்குவப்பட்ட அன்மாக்களும் இருக்கின்றன, முத்திக்கு வந்து பக்குவப்படுவதற்கு எவ்வளவோ காலம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சாதாரண அன்மாக்களும் இருக்கின்றன. சாதாரண அன்மாக்கள் எல்லாம் உலகத்தார் என்று குறிப்பிடுகின்றார். முத்தியிலே மிகுந்த நாட்டமுடைய அன்மாக்களை சத்தினிவாதமுடைய அன்மாக்கள், சத்தினிவாதமுடையார் என்று சொல்கின்றோம். ஆக சத்தினிவாதமுடையாரும் உய்ய வேண்டும், உலகத்தாரும் தம்முடைய நிலையில் இருந்து வளர்ந்து வர வேண்டும். சத்தினிவாதமுடையனாக அந்த சத்தினிவாதத்தை நோக்கி அவர்கள் வளர வேண்டும். யாரு? உலகத்தார். சத்தினிவாதமுடையார் அவர்கள் முத்திய நிலையிலே முன்னேறி செல்ல வேண்டும். ஆக எல்லாரும் வந்து அவரவருக்கு ஏற்ற முறையிலே முன்னேற வேண்டும் என்ற ஒரு பெரும் கருணையினை உள்ளத்திலே முதல்வன் கொண்டிருக்கின்றபடினாலே உலகத்தார் உய்தற் பொருட்டு வேதமும் சத்தினிவாதமுடையார் உய்தற் பொருட்டு சிவாகமமும் அருளி செய்தார். அதுல இந்த ரெண்டு நூல்களுக்குள்ள தொடர்பு எப்படி இருக்குன்னா, சில ஆசிரியர்கள் சொல்லும் பொழுது வேதம் வந்து மூன்று வருணத்தார்க்குரியது, சிவாகமம் நான்கு வருணத்தார்க்குரியதுன்னு சொல்வார்கள். அதெல்லாம் அங்க முக்கியமான கருத்துக்கள் கிடையாது. பொருளாராய்ச்சி எல்லா வருணத்தாரும் பண்ணலாம் வேதத்தை வந்து, மூன்று வருணத்தாருக்கே உரியது அப்படின்லாம் சொல்வதற்கு இல்லை. பொருளாராய்ச்சி பண்ணுவதற்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு. அதை வந்து நம்ம இப்ப புறச்சமயங்களிலும் பார்க்கலாம். வேத உபநிடதங்களை வந்து இன்ன சாதியாருன்னு இல்லை, பலரும் கற்கின்றார்கள், பலரும் விளக்கம் சொல்கின்றார்கள். ஆனால் என்ன, அவர்கள் புறச்சமயத்தாளர்கள் இருக்கின்றபடினாலே தங்களுடைய சமயக்கருத்துக்கு ஏற்பதான் அவர்கள் விளக்கம் சொல்ல முடிகின்றது. அது சித்தாந்த சைவத்திலையும் அப்படி பலரும் செய்யலாம், அதுக்கெல்லாம் எந்த தடையும் கிடையாது. நம்ம சுவாமிகள் என்ன சொன்னாங்க, அந்த மாதிரி எல்லாம் விளக்கம் சொல்லல. வேதம் சிவாகமம் ரெண்டும் சொல்லும் போது வேதம் வந்து சூத்திரம் போன்றது. இப்ப சிவஞான போதத்துல இந்த சித்தியார்ல சூத்திரம் இருக்கு, அதுக்கு சுவாமியுடைய விளக்கம் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி வேதம் வந்து சூத்திரம் போன்றது, சிவாகமம் வந்து பாடியம் போன்றது. பாடியம் போன்றது அந்த சூத்திரத்தை மிகவும் விரிவாக நுண்பொருள் விளக்கமாக எடுத்துரைக்கின்ற பாடியம் போன்றது. இப்ப சூத்திரத்தை படிக்கும் போது அதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொருள் தோன்றும் அவரவர் பக்குவத்துக்கு ஏற்ப. பாடியம் வந்து சிறந்த ஒரு சத்தினிவாதமுடையவரால் செய்யப்படுவது. ஆகையினால அந்த பல பொருள்பட தோன்றுகின்ற அந்த நிலையெல்லாம் மாற்றி இந்த சூத்திரத்துக்கு இதுதான் பொருள் அப்படின்னு அந்த பாடியம் விளக்குவது போல வேதங்களுக்கு இதுதான் பொருள் அப்படின்னு தெளிவுற விளக்குவது சிவாகமம். இதற்கு பல சான்றுகள் சொல்லப்பட்டுள்ளன, பெரியவர்களுடைய நூல்களிலே நாம் அவற்றை அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே பொருள் பலபட தோன்றும் சூத்திரமும் அதனை அவ்வாறு ஆக ஒட்டாது தெளித்து உரைக்கும் பாடியமும் போல முறையே வேதமும் சிவாகமும் செய்யப்பட்டன. முறையேன்னு சொல்லிட்டாங்க. அப்ப வேதம் சூத்திரம் போன்றது, சிவாகமும் பாடியம் போன்றது. சூத்திரம் போல இது விளங்குகின்ற வேதம் பொது நூல், பாடியம் போல விளங்குகின்ற ஆகமம் சிறப்பு நூல். அதுல வேதத்துல வந்து கர்மகாண்டம் ஞானகாண்டம் ரெண்டு பிரிவு இருக்கு, அதே மாதிரி ஆகமங்கள்லாம் இருக்கு, சரியா காண்டம் முதலாக நான்கு காண்டங்கள். அதுல கர்மகாண்டத்துல வந்து வேத கர்மகாண்டத்துல சொல்லப்பட்ட வழிபாடுகளிலே பல கருத்துக்கள் சொல்லாமல் எஞ்சி உள்ளன, அவற்றை ஆகமம் எடுத்துக்கொண்டு விரிவாக சொல்லுகின்றது. அதாவது சிவலிங்க வழிபாடு வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. சிவாய நம சமக சிவலிங்காய நமக என்று சொல்லப்பட்டுள்ளது யஜுர்வேதத்திலே ஒரு இடத்திலே. அப்ப சிவலிங்காய நமகன் சொல்லும் போது சிவலிங்கத்தை எப்படி பிரதிஷ்டை பண்ணுவது, அந்த சிவலிங்கத்தினுடைய தத்துவம் என்ன, அதனுடைய அமைப்பு என்ன, இந்த மாதிரி ஆலயம் குறி அப்ப ஆலயம் வந்து விடுகின்றது, ஆலயம் குறித்த செய்திகள் இவையெல்லாம் ஆகமத்துல விரிவா சொல்லப்படுது. ஆகவே பொது நூல்ல அந்த அளவு தான் சொல்லுவாங்க, அதை வந்து பொது நூல்ல உள்ள குறைன்னு நம்ம சொல்லக்கூடாது. இந்த மரபுகளை எல்லாம் அறியாதவர்கள் வந்து வேதத்துல வந்து கோயிலை பற்றிய ஒரு விளக்கம் இல்ல, கோயில்ங்கிற சொல்லு இல்ல, அப்படி இப்படின்னு பலவாறாக பேசி வருகின்றார்கள். இங்க இந்த மாதிரி உரையெல்லாம் வந்து அந்த மரபின் வழி கற்காதுதான் காரணம், வேற ஒண்ணும் இல்ல. இங்க என்ன சொல்றாரு பாருங்க, வேதத்திற்கூறும் கர்மகாண்ட பொருள்களுக்கு இன்றியமையாது வேண்டப்பட்டு எஞ்சி நின்றனவாய பொருள்களையும் ஆகமம் சொல்வது எதெல்லாம் அப்படின்னா, முதல்ல இந்த கருத்தை சொல்வது ஆகமம் என்ன அப்படின்னா, வேதத்தினுடைய கர்மகாண்ட பொருள்களுக்கு இன்றியமையாது தேவைப்படுகின்ற பொருள்களை இன்றியமையாது வேண்டப்பட்டு எஞ்சி நின்றனவாய. அப்போ அதுதான் அதுக்குதான் எடுத்துக்காட்டு சொன்னா வந்து சிவலிங்கத்தை பற்றி சொல்லியிருக்கிறது என்றால், அப்ப சிவலிங்கத்தினுடைய அமைப்பு, அதனுடைய பிரதிட்டா விதி, அதை வந்து பூசை செய்கின்ற விதி, ஆன்மார்த்த பூசை பரார்த்த பூசை இவற்றை பற்றிய விஷயங்கள் அங்க தேவைப்படுகின்றன. ஆனால் அவை அவற்றை வந்து அந்த வேதம் சொல்லவில்லை, அவற்றையெல்லாம் தனியே எடுத்துக்கொண்டு சொல்வனவுதான் ஆகமங்கள். திருக்குறள் சொல்கின்றார், இறைவனடியை சார்ந்தவர்கள் பிறவி பெருங்கடலை கடப்பார்கள், இறைவனடியை சாராதவர்கள் அந்த பெருங்கடலை நீந்தி கடக்க மாட்டார்கள். அப்ப இறைவனடி என்பது என்ன, அதன் தத்துவம் என்ன, இதை இந்த விரிவான விளக்கத்தை அங்க பார்க்க முடியுமா, நாம திருக்குறள் பார்க்க முடியாது. ஏன்னா பொது நூலுடைய இயல்பு அப்படி இருக்கும், திருக்குறள் பொது நூல், எல்லா சமயத்தாருக்கும் பொதுவான நூல் என்பது அதன் கருத்து அல்ல. அவர் எந்த சமயத்தையும் குறிப்பிடல, அது வேற விஷயம். ஆனா தத்துவ கருத்துக்களை குறிப்பிட்டிருக்கின்றார். அவை வந்து சில சமயங்களுக்கே பொருந்துகின்றன, சித்தாந்த சைவ ஒன்றுக்கே முழுமையாக பொருந்துகின்றன. அதெல்லாம் பெரியவர்கள் திருக்குறளின் உட்கிடை சைவ சித்தாந்தமே திருக்குறள் பொதுநூலா போன்ற பல நூல்களை இயற்றி அந்த கருத்துக்களை எல்லாம் உணர்த்தியிருக்கிறார்கள். ஆக அந்த பொதுநூலாகிய திருக்குறள் அந்த அளவிலே சொல்லி சொல்வது போல வேதங்களிலே பொதுநூலாகிய வேதங்களிலும் அவ்வாறு சொல்லப்பட்டுள்ளது. அதை வந்து நம்முடைய சித்தாந்த சாஸ்திரங்கள் விரிவாக அந்த இறைவனுடைய திருவடி குறித்த தத்துவங்களை எல்லாம் எத்தனை விரிவாக திருவடியினாலும் திருவருளினாலும் சக்தியினாலும் ஒன்றுதான் என்று சொல்லி அதையெல்லாம் விரிவாக விளக்குவது போல அங்கு ஆகமங்கள் வந்து விளக்குகின்றன. ஆகவே கர்மகாண்ட பொருள்களுக்கு இது அந்த இடத்தை நாம் அப்படியே மனதில் கொள்ளணும். வேதத்தில் கூறும் கர்மகாண்ட பொருள்களுக்கு இன்றியமையாது வேண்டப்பட்டு எஞ்சி நின்றனவாய பொருள்களையும், சரி கர்மகாண்டத்தினுடைய அதுக்கு தேவைப்படுத்த பொருள்களை மட்டும்தான் ஆகமம் சொல்லுதா, இல்ல ஞானகாண்டமாகிய உபநிடதத்திலையும் அதிலையும் சாரமா உள்ள பொருள்களையும் தனியா எடுத்துக்கிட்டு இனிதாக விளக்குகின்ற நூல் தான் சிவாகமம். அந்த சுவாமிகளுடைய வாக்கியத்தின் மூலம் பார்ப்போம். வேத முடிவாய உபரிடத்தின் சாரமாய் உள்ள பொருள்களையும் வேறு எடுத்துக்கொண்டு இனிது விளக்குவது சிவாகமம் ஆகலாம். இதனின் வேறாய வேதத்தின் பூர்வபக்க பொருளை சொல்லும் ஏனை நூல்கள் எல்லாம் பூர்வபக்க நூல் எனவும், அதன் சித்தாந்த பொருளை சொல்லுவதாய சிவாகமம் சித்தாந்த நூல் எனவுமாம் என்பதாம். ஆக ஏனை நூல்கள் எல்லாம் வேதத்திற்கு பூர்வபக்கமான கருத்துக்களை சொல்வன, அதாவது வேதத்தால் மறுக்கப்படுகின்ற கருத்துக்களையும் சொல்வன. ஏன்னா அந்த நூல் செய்தவர்கள் அந்த அளவுக்கு தான் வேதத்தை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். வேதத்தை புரிவது என்பது சாதாரண விஷயம் இல்லை, அது மிக மிக சிவஞான போத சூத்திரத்தை புரிவதுன்னா அது எவ்வளவு அரிதான செயல் நமக்கு தெரியுது இல்லையா. அனாதி அமலனுடைய அருள் பெற்றவர்கள் செய்த நூலினை புரிவதே அரிது அப்படின்னா, அந்த அனாதி அமலனே செய்த நூலினை புரிவது, அதிலே அவன் சூத்திரம் போன்று செய்த நூலினை புரிவது எத்துணை அரிதான செயல். அதனால அதை புரியாம பலரும் பலவிதமான விளக்கங்களையும் பெரும் மொழி அறிவை மட்டும் வச்சுக்கிட்டு நம்முடைய தமிழ் சாஸ்திரங்களுக்குள்ள போக முடியாது, தமிழ் திருமுறைக்குள்ள போக முடியாது அப்படிங்கிறது தெளிவா நமக்கு புரியுது இல்லையா. அது மாதிரி சமஸ்கிருத மொழி அறிவை மட்டும் வைத்துக் கொண்டு வேத உபநிடதங்களின் பொருளை எல்லாம் விளக்க நேர்ந்தால் அதுல பலவிதமான முரண்பாடுகள் வரத்தான் செய்யும். அது நூல் அதற்கு பொறுப்பன்று. நம்முடைய ஆசிரியர்கள் என்ன சொல்லியிருக்கின்றார்கள், நம்முடைய திருக்கையிலாய பரம்பரை ஆசிரியர்கள், அதன் வழிவந்த திருவாவடுதுறை ஆதீன ஆசிரியர்கள் என்ன சொல்லியிருக்கின்றார்களோ அவைதான் நமக்கு பிரமாணம். ஆகையினாலே இதனின் வேறாய அந்த பூர்வபக்க பொருளை சொல்கின்ற நூல்கள்லாம் பூர்வபக்க நூல்னு சொல்லப்படும். வேதத்தினுடைய முடிந்த முடிவாகிய சித்தாந்த பொருளை இனிது விளக்கக்கூடிய சிவாகமும் சித்தாந்த நூல் எனவுமான் என்பதான். இந்த இடத்துலதான் உரையாசிரியர் விசேட உரை சொல்றாரு. ஒரு பெயருக்கேற்றபடியே ரொம்ப விசேடமான கருத்து என்னவென்றால், இதற்கு முன்னால் வந்த இரண்டு பாடல்களும் வேத சிவாகமும் இரண்டின் பெருமையையும் சொன்னவை. இந்த பாடல் இருக்கின்றதே, இந்த பாடல் இப்பம் பார்த்த இந்த வேத நூல் சைவ நூல் என்றிரண்டே நூல்கள், இந்த பாடல் சிவாகமத்தின் பெருமையினை தனித்து எடுத்துக்கொண்டு சொல்வது. அதான் விசேட உரையில சொன்னாரு, சிவாகமத்தின் சிறப்பு கூறியவாறு. சிவாகமத்துக்கே உரிய சிறப்பு. அப்ப சிவாகமம் கற்கவில்லை என்று சொன்னால் வேதத்தின் கர்மகாண்டம் தொடர்பான அந்த வேதத்தில் வந்து சொல்லப்படாமல் எஞ்சி இருக்கின்ற கர்மகாண்ட விஷயங்கள் பலவற்றையும் நாம் அறிந்து கொள்ள முடியாது. அதுதான் ஆன்மார்த்த பதார்த்த பூசைகள் தீக்கை அனுஷ்டானங்கள் இடுவையெல்லாம் அறிந்து கொள்ளவே வழி இல்லை சிவாகமம் படிக்காட்டான் இல்லையா. அதே மாதிரி உபநிடதமாகிய அந்த ஞான காண்டத்தினுடைய சாரமான முடிந்த முடிவாயுள்ள அந்த சித்தாந்த பொருளும் சிவாகமம் படிக்காவிட்டால் அறிந்து கொள்ள முடியாது என்ற கருத்தினை இங்கே சொல்லி சிவாகமத்தின் பெருமையினைத்தான் இந்த பாடல் மிகச்சிறப்பாக சொல்லியிருக்கின்றது. ஏன்னா பாடியன் சிறந்த ஒரு பாடியத்தை படிக்காவிட்டால் சூத்திரத்தினுடைய பொருளை உணர்ந்து கொள்ள முடியாது. பாடியத்தில் எத்தனை, நம்ம சிவஞான பாடியத்தை எடுத்துக்கோங்க, எத்தனை விஷயங்கள் இருக்கு. 36 தத்துவங்களை பற்றியும் விரிவான விளக்கம். ஆனா 36 தத்துவங்களை பற்றியும் அந்த மூல நூலாகிய சிவஞான போதத்தில் ஆசிரியர் மெய்கண்டார் குறித்துள்ளாரா எண்ணி பார்க்க வேண்டும். கலையாதி மண்ணந்தம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். கலை தத்துவம் முதல் மண் என்ற அந்த நில தத்துவம் வரை 31 தத்துவங்கள் தான் வருது. சரி, அதுவும் 31 பேர் குறிப்பிட்டிருக்காரா இல்ல, கலையாதி மண்ணந்தம் அதுவும் சூத்திரத்தில் குறிப்பிட்டிருக்காரா இல்ல, அதிகாரத்தில் தான் குறிப்பிட்டிருக்கார். ஆனா அங்கு சொல்லப்படாமல் எஞ்சி நிற்கின்றன ஏனைய தத்துவங்கள் எல்லாம். அதனால சொல்லலன்னு குன்றக்கூறல் கிடையாது. எது வந்து எல்லா நூல்களுக்கும் முதல் நூலோ அதுதான் அனைத்தும் உரைக்கும். இது முந்தின பாடலை பார்த்தமே, அருமறை ஆகமம் முதல் நூல் அனைத்தும் உரைக்கையினால், அந்த ரெண்டு நூல்கள் தான் அனைத்தையும் சொல்லும். அதிலும் வேதம் சூத்திரம் மாதிரி இருப்பதனால அனைத்தையும் வந்து தனித்தனியா எடுத்து விளக்கி சொல்லாது, அடக்கி சொல்லும். அதை எப்படி அடக்கி சொல்லியிருக்கின்றதை விரித்து காட்டுவது சிவாகமம். அதனால வேதத்தை மட்டும் வச்சுட்டு நம்ம பேச முடியாது, அனைத்தும் சொல்லணும் பேச முடியாது. சிவாகமத்தையும் சேர்த்து வச்சுட்டு தான் அனைத்தும் சொல்லணும் சொல்லணும். அதனாலதான் எவ்வளவு அருமையா ஆசிரியர் சொல்லியிருக்காரு பாருங்க, அருமறை ஆகமம் முதல் நூல் அனைத்தும் உரைக்கையினால் என்று சொல்லி ஆகமத்தையும் சேர்த்து வச்சுதான் அனைத்தும் உரைக்கையினால் சொல்லியிருக்காரு. அத மாதிரி நாம வந்து சிவஞான போதத்துல வந்து அதெல்லாம் அடங்கி இருக்கு, சொல்லாட்டாலும் அடங்கி இருக்கிறது. அதை சொல்லாததையா கண்டுபிடிச்சா அருணந்த சிவன் சொல்றாரு இல்லையே. ஆசிரியர் அருணந்த சிவன் எத்தனை அருமையாக தொடக்கத்திலே அருள் செய்திருக்கின்றார்கள், மெய்கண்டான் நூல் சென்னியிற் கொண்டு சைவ திறத்தினை தெரிக்கலுற்றான் என்று சொன்னார்கள். ஆகவே சிவஞான போதமாகி அந்த மெய்கண்டார் செய்த நூலை தலையாய பிரமாணமாக கொண்டுதான் இந்த நூலை சொல்கின்றேன் தான். அதனால அங்க வந்து இந்த 36 தத்துவங்கள் எல்லாம் வந்து தனித்தனியா எடுத்து சொல்லப்படாட்டாலும் தொகுத்து அடக்கி சொல்லப்பட்டுள்ளது என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதை மாதிரிதான் வேதங்கள்ல கர்மகாண்டத்துல நம்ம கோயில் சம்பந்தமான வழிபாட்டு முறைகள்லாம் தொகுத்து அடக்கி சொல்லப்பட்டுள்ளது. அதனை அந்த சூத்திரம் மாதிரி அதை விரிவாக விரித்துரைக்கின்ற பாடிய மாதிரி நம்ம ஆகமங்கள் என்பதை நாம் இங்கே உணர்ந்து கொள்ள வேண்டும். இவ்வாறன்றி உரைப்பன எல்லாம் போலி என்பது இந்த வேதநூல் சைவநூல் பாட்டுக்கு சுவாமிகள் சொன்ன உரை இதுதான் மெய்யுரை. இப்படி சொல்லாம வேறு மாதிரி சொல்கின்ற உரைகள் எல்லாம் போலி என்று சுவாமிகளே சொல்கின்றார்கள். இவ்வாறன்றி உரைப்பனை எல்லாம் போலி என்பது சொற்கிடக்கை முறையானும் மகுடாகமும் முதலியவற்றானும் அறிக. மகுடாகமத்தில் சொல்லியிருக்கிறாரு வேதாந்தத்தினுடைய உண்மை பொருளை உரைப்பதுதான் ஆகமம்னு. வேதாந்தார்த்தம் இதம் ஞானம், சித்தாந்தம் பரமம் சுபம் என்றுலாம் ஸ்லோகம் சொல்வார்கள். ஆகவே வேதாந்தத்தினுடைய உண்மையான அர்த்தத்தை சொல்கின்ற சித்தாந்தமே முடிந்த முடிவானது மங்களமானது என்று சொல்வார்கள். ஆகவே வேதாந்தம் சொல்லப்படுவது உபனிடதம். ஆகவே ஏகாந்தவாதத்துக்கு அது இடுகுறி பெயர். காரண பெயரா பார்த்தா வேதாந்தம் என்பது உபனிடத்தை தான் குறிக்கும். இது சிவஞான வாடியத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இவை மூன்று செயலானும் செய்யுளான் மன்னிக்க வேண்டும். இவை மூன்று செய்யுளானும் எந்த மூன்று செயல்கள் அப்படின்னு கேட்டா ஓது சமயங்கள் பொருள் உணரும் நூல்கள் தொடங்கின பாடல், அப்புறம் அருமறை ஆகமம் முதல் நூல் அனைத்தும் உரைக்கையினால் என்ற பாடல், அப்புறம் இப்பம் பார்த்த வேதநூல் சைவநூல் எந்திரண்டே நூல்கள் என்ற இந்த பாடல். இந்த மூன்று செய்யுளானும் அவ்வன் நூல்களது இயல்பு கூறு முகத்தான் மேலது வலியுறுத்தப்பட்டது. மேலது என்ன, இந்த இரண்டாம் அதிகாரத்தின் தொடக்கத்துல சொன்னார்களே புறச்சமய நெருடின்றும் அகச்சமயம் ஒப்பும் என்ற பாடல்ல ஏனைய சமயங்கள் எல்லாம் சித்தாந்த சைவ சமயத்தை அடைவதற்கு வாயில்களாக விளங்குகின்ற அந்த முறைமையினை சொன்னார்களே அதைத்தான் விளக்கி சொல்கின்றன வருகின்ற பாடல்கள்லாம். அதுல இரண்டாவது பாடல்ல ஒவ்வொரு சமய முத்தியையும் குறிப்பிட்டு அவையெல்லாம் சித்தாந்த சைவ முத்திக்கு வாயில்களாக அமைவதை வைத்து இதன் மூலம் ஏனைய சமயங்கள் எல்லாம் சித்தாந்த சைவத்திற்கு வாயில்களாக உள்ளன சொன்னார்கள். அதற்கப்புறம் வந்த இந்த மூன்று பாடல்களிலும் ஏனைய சமய நூல்கள் எல்லாம் சித்தாந்த சைவ பிரமாண நூல்கள் ஆகிய வேத சிவாகமங்களுள் அடங்கி விளங்குகின்ற பாங்கினை குறிப்பிட்டு இதன் மூலம் சித்தாந்த சைவம் தலைமையானது ஏனைய சமயங்கள் எல்லாம் வாயில்களாக உள்ளன என்று உணர்த்துகின்றார். அதான் இவை மூன்று செயலானும் அவ்வன் நூல்களது இயல்பு கூறு முகத்தான் மேலது வலியுறுத்தப்பட்டது என்று கூறியருளினார். ஆக இந்த பாடலை மீள ஒருமுறை படித்துவிட்டு அடுத்த பாடலுக்கு செல்லலாம். வேதநூல் சைவநூல் என்று இரண்டே நூல்கள், வேறுரைக்கும் நூல் இவற்றின் விரிந்த நூல்கள், ஆதி நூல் அனாதி அமலந்தர் நூல் இரண்டும், ஆரண நூல் பொது சைவம் அருந்திறப்பு நூலாம், நீதியினால் உலகர்க்கும் சத்தினிபாதர்க்கும் நிகழ்த்தியது நீழ்மறையின் ஒளிபொருள் வேதாந்த தேதிர் பொருள் கொண்டுரைக்கும் நூல் சைவம் பிறநூல் திகழ் பூர்வம் சிவாகமங்கள் சித்தாந்தமாகும் என்று கூறுகின்றார். ஆக நீ அடுத்த பாடலுக்கு செல்லலாம். சித்தாந்தத்தே சிவந்தன் திருக்கடைக்கன் சேர்த்தி சரணம் ஒன்றிலே சீவன் முத்தராக வைத்த ஆண்டு மலம் கழுவி ஞானவாரி மடுத்து ஆனந்தம் பொழிந்து வரும் பிறப்பை அறுத்து முத்தாந்த பாதமலர்கீழ் வைப்பன் என்று மொழிந்திடவும் உலகர் எல்லாம் மூர்க்கராகி பித்தாந்த பெரும்பிதற்று பிதற்றி பாவ பெருங்குழியில் வீழ்ந்திடுவர் இது என்ன பிராந்தி என்று குறிப்பிடுகின்றார். இதற்கு பொழிப்புரை சுருக்கமாகவே உள்ளது. ஆகையினாலே முதலில் நாம் பதவுரையை கற்பது துணை செய்யும் நமக்கு. சரணம் ஒன்றிலே சிவந்தன் திருக்கடைக்கன் சேர்த்தி ஏன் அப்படி கூட்டிக் கொள்ள வேண்டும்? முதலடியில அந்த இரண்டாவது பகுதியில இருக்கு சரணம் ஒன்றிலே, அப்புறம் இங்க வரணும் சிவந்தன் திருக்கடைக்கன் சேர்த்தி அது முன்னால இருக்கு. சரணம் ஒன்றிலே சரணம்னு நமக்கு தெரியும் அது பிறவின்னு பொருள்படும். சிவபிரான் தனது காருண்யத்தால் ஆசிரியமூர்த்தமாய் எழுந்தருளி பக்குவ ஆன்மாக்களுக்கு, இதுல காருண்யத்தால் ஆசிரியராக எழுந்தருள்வதும் பக்குவ ஆன்மாக்களுக்கு அப்படிங்கறதும் வந்து நாம வந்து அங்க சேர்த்துக் கொள்ள வேண்டும். பாடல வந்து வெளிப்படையா இல்ல சேர்த்துக் கொள்ள வேண்டும். சிவபிரான் தனது காருண்யத்தால் ஆசிரியமூர்த்தமாய் எழுந்தருளி பக்குவ ஆன்மாக்களுக்கு சனனம் ஒன்றிலே, அதாவது பிறவி ஒன்றிலே எடுத்துள்ள அந்த பிறவிலேயே அப்படின்னு இருக்கும், சனனம் ஒன்றிலே திருக்கடை நோக்கம் சேர்த்தல் முதலிய தீக்கை செய்து. திருக்கடைக்கன் சேர்த்தின்னா அந்த நயன தீக்கை முதலிய தீக்கைகள் போன அதிகாரத்தில் சொல்லப்பட்டனவே, நயனம் பரிசம் மானதம் வாசகம் முதலிய அந்த தீக்கைகள் எல்லாம் செய்து திருக்கடைக்கன் சேர்த்தி இல்லையா, திருக்கடை நோக்கம் சேர்த்தல் முதலிய தீக்கை செய்து ஞானவாரி மடுத்து ஆனந்தம் பொழிந்து. ஞானவாரி, வாரினா கடல் சாகரம், ஞான சாகரத்தில் மூழ்குவித்து ஆனந்தம் பொழிந்து சிவானந்தம் மேலிடச் செய்தும். அப்புறம் சரணம் ஒன்றிலேங்கிறத மறுபடியும் சொல்லிக்கோங்க, இந்த பாடல உள்ள தொடர் சரணம் ஒன்றிலே அந்த எடுத்துள்ள அந்த பிறவிலேயே மலம் கழுவி சீவன் முத்தராக வைத்து ஒரு பிறப்பிற்கானே மும்மல அழுக்கை நீக்கி சீவன் முத்தராக செய்து ஆண்டு வரும் பிறப்பை அறுத்து அவ்விடத்தே மேல் வரும் பிறவியை ஒழிக்கும். ஏன்னா மேலைக்கு பிறவிகள் வரத்தக்க முறையிலே வினைகள்லாம் இருக்கின்றன, அந்த சஞ்சீத வினைகளையெல்லாம் அத்துவ சுத்தி என்ற அந்த கிரியையினாலே ஒழிக்கும். ஏன் போன அதிகாரத்தில் பார்த்தோம். ஆமா, ஆகவே ஆண்டு வருந்திறப்பை அடுத்து அவ்விடத்தை மேல்வரும் பிறவியை ஒழித்தும் முத்தாந்த பாதமலர்க்கீழ் வைப்பன் என்று. முத்தாந்தம் முத்தியினுடைய அந்தம், முத்தியினுடைய முடிவு, முத்தியினுடைய முடிவு அவன் திருவடி சேர்த்தது தான் முடிவான முத்தி. அதான் முத்திய முடிவாகிய திருவடி மலர்க்கீழ் அடங்கி நிற்க செய்வன் என்றும் கூறுதற்கு வழி ஆகலான். சித்தாந்தத்தை முடிந்திடவும் இத்துணை பெருமைத்தாகிய சித்தாந்த நெறி வீடு பெற்றிற்கு நேர் வழி என யாரெல்லாம் சொல்றாங்க, எப்படிப்பட்ட சான்றோர்கள் சொல்லியிருக்கிறாங்க, உபமன்னியர் அகத்தியர் முதலிய உயர்ந்தோரெல்லாம் வாயு சங்கீதை சிவகீதை முதலியவற்றுள் விரித்தெடுத்து ஓதவும். நம்முடைய திருமுறைகளும் இதைத்தான் சொல்கின்றன. முன்னரே சொல்லப்பட்டுள்ளதனால அந்த வேத ஆகமங்களுக்கு நேரடி வழிநூல்களாக திகழக்கூடிய அந்த புராணங்களை இங்கே சொல்லி சொல்கின்றார். ஏன்னா நம்ம திருமுறைகளும் பாருங்க, புராணங்களின் பெருமை நிறைய சொல்கின்றன. ஆகவே அகத்தியர் வழிபட்ட பேச்சையெல்லாம் நம்முடைய ஏழாம் திருமுறையுடைய சுந்தரமுக சுவாமியை சொல்ல கேட்கின்றோம். ஓமன்னியருடைய பெருமையெல்லாம் நம்ம பெரிய புராணத்துல கேட்கின்றோம். ஆகையினாலே எல்லாம் அந்த திருமுறையினருக்கு ஏற்பதா இங்கே சொல்லியிருக்கின்றார்கள் உரையாசிரியர். ஆகையினாலே வீடு பெற்றுக்க சித்தாந்த நெறி நேரடி வாயில். ஏன்னா சித்தாந்த நெறி அடைந்தவர்களுக்கு அதிலே சிறந்த பக்குவமான ஆன்மாக்களுக்கு சிவபெருமான ஆசிரிய மூர்த்தமாக எழுந்தருளி வந்து என்ன செய்கின்றார், நயனதிக்கு பரிசுதிக்கு முதலான தீக்குகளை எல்லாம் செய்து அந்த ஆன்மாக்களுடைய மும்மல அழுக்கினை போக்கி ஞான கடலிலே அந்த ஆன்மாக்களை மூழ்கவித்து மேற்கொண்டு வருகின்ற பிறவைகளை எல்லாம் அறுத்து முத்தி முடிவாகிய திருவடி மலர்க்கீழ் அந்த உயிர்களை வந்து நீங்காத பேரின்பத்திலே துய்த்துக் கொண்டிருக்கும்படி வைக்கின்றாரே. இத்துணை பெருமைக்காகிய சித்தாந்த நெறி அல்லவா வீடு பெற்றுக்கு நேரடி வாயிலாக இருக்கின்றது. இந்த உண்மையினை ஓமன்னியர் அகத்தியர் போன்ற அனுபவத்தில் உணர்ந்த பெரியோர்கள் எல்லாம் சொல்லி வைத்திருக்கின்றார்களே. எந்த நூல சொல்லி வைத்திருக்கின்றார்கள், வாயு சங்கீதை சிவகீதை முதலியவற்றுள். வாயு சங்கீதை சிவகீதை ஆகிய நூல்கள் சொல்லி வைத்திருக்கின்றார்களாம். யாரு, அகத்தியர் ஓமன்னியர்லாம். முதலியவற்றில் விரித்தெடுத்து ஓதுதலும் விரித்தெடுத்து ஓதவும் இதை உலகத்தை உணராமல், இந்த உலகத்தார் இதெல்லாம் உணராமல் என்ன சொல்கின்றார்கள், உலகரெல்லாம் மூர்க்கராகி உலகத்தார் அனைவரும் அதனை தெளிய மாட்டாது தத்தமக்கு வேண்டியவாறெல்லாம் துர்வபிமானம் கொண்டு மூர்க்கராகி சொன்னாலும் கேட்காதவர்கள் மூர்க்கர். பித்தாந்த பெரும்பிதற்று பிதற்றி பித்த முடிவாகிய பெரும்பித்தார் பிதற்றி. முத்தி முடிவாக இருக்கக்கூடிய நெறி சித்தாந்த நெறி, இதை உணராமல் பித்தத்தின் முடிவாக இருக்கின்றார்கள் எத்தனையோ உலகத்தவர்னு சொல்றார். பித்த முடிவாகிய பெரும் பித்தார் பிதற்றி பாவப் பெருங்குழியில் வீழ்ந்திடுவர் அப்பாவத்தால் பெருங்கொடும் நரகத்தின் வீழ்வர். இது என்ன பிராந்தி, இது என்னை மயக்கம் என்கிற பதவுரை பொழிப்புரை சுருக்கமாக உள்ளது பார்க்கலாம். இத்துணை பெருமைத்தாகிய சித்தாந்த நெறி, எத்துணை பெருமைங்கிறது அந்த பாடல்லையே மூலத்தை வாசிச்சாலே நமக்கு புரியுது, அதனால அதை விளக்கல பொழிப்புரையில. இத்துணை பெருமைத்தாகிய சித்தாந்த நெறி வீடுகற்றிற்கு நேர்வழி என உபவன்யன் அகத்தியன் முதலிய உயர்ந்தோரெல்லாம் வாஜி சங்கீதை சிவகீதை முதலியவற்றுள் விரித்தெடுத்து ஓதவும் அதனை தெளிய மாட்டாது தத்தமக்கு வேண்டியவாறெல்லாம் துர் அபிமானம் கொண்டு பிதற்றும் அவ்வுலகத்தார் என்கடவர் என்பதாம். ஆகவே மாறுபட்ட கருத்துக்கள் எல்லா காலத்திலும் இருக்கத்தான் செய்யும்பதற்கு இந்த பாடலும் ஒரு சிறந்த சான்று. அவுத்திராதி என்றார் போல முத்தியந்தம் முத்தாந்தம் என மறியிற்று. ஐயா, இந்த பாடல்ல முத்தாந்தம் இருக்குதே, எங்க மூணாவது அடியின் தொடக்கத்துல முத்தாந்த பாதமலர் இருக்கு. முத்தி முத்தியின் அந்தம்னா முத்தி அந்தம் தானே இருக்கணும். இந்த முத்தியில் உள்ள அந்த தீ என்ற எழுத்து நீங்கிட்டு தான் முத்தாந்தம் இருக்கு அப்படின்னா, ஏற்கனவே முதல் அதிகரணத்துல தீக்கையை பற்றி வகைகளை சொல்லுத பாடல்ல அவுத்திரியாதின்னு வர வேண்டிய இடத்துல அவுத்திராதின்னு வந்திருக்கு. ஏன் அப்படி தொகுக்கப்பட்டு ஏற்கனவே வந்திருக்கு. ஆகவே அவுத்திரியாதின்னு சொல்ல வேண்டியதை அவுத்திராதின்னு சொன்னார் போல முத்தி அந்தம் சொல்ல வேண்டியதை முத்தாந்தம் என்று சொல்லுகின்றார். இது வந்து என்னது அப்படின்னு சொன்னா மறுதல் மறியீற்று என்று சொன்னார். அவுத்திராதி என்றார் போல முத்தி அந்தம் முத்தாந்தம் என மறியீற்று என்று கூறுகின்றார். அவுத்திரி ஆதி என்று இருக்க வேண்டியது அவுத்திராதின்னு அங்க முந்தின பாட்டு நின்றார் போல முத்தி அந்தம்னு நிற்க வேண்டியது முத்தாந்தம் என இந்த பாடலில் இருக்கின்றது. அதே மாதிரி பித்தாந்தம் நடத்துவோம், பித்த முடிவு இதற்கு மேல பிதற்றுவதற்கு வழி இல்லை, அந்த அளவுக்கு பிதற்றுனா அதுதான் பித்தாந்தம். பித்தாந்தம் பித்த முடிவு பெரும்பித்து என்பதா. ஆக இந்த பாடலிலே சித்தாந்த சைவ நெறியிலே ஒருவன் அந்த நெறிப்படி ஒழுகி வந்தால் அந்த பிறவிலேயே ரொம்ப நேரம்லாம் வந்து சுவாமி வந்து என்ன செய்ய மாட்டார், அவனை காக்க வைக்க மாட்டார். நாம எவ்வளவோ காலம் சுவாமியை காக்க வைத்திருக்கலாம், நெறியெல்லாம் நெறியில உழன்று சாமியுடைய திருவுள்ளத்திற்கு ஏயாமல் நாம எப்படி இல்லாமல் வினைகளை ஈட்டி உழந்திருக்கலாம். ஆனா எப்போ நம்ம வந்து சித்தாந்த சேவன் சமயத்தை சார்ந்து அதை பின்பற்ற தொடங்குகின்றோமோ அதன் பிறகு சுவாமி வந்து என்ன எவ்வளவு காலம் நீ காக்க வச்ச, உன்னையும் காக்க வைக்கிற பாருங்க அப்படிலாம் நினைக்கவே மாட்டாங்க. அவரு பிறவியை கொடுத்த நோக்கமே விரைவாக நமக்கு வீடு பேர் அருள வேண்டும் என்ற அந்த பரங்கருணையை முன்னிட்டுதான். ஆகையினாலே அந்த பரங்கருணையை காட்டுவதற்கு அவர் ஞானாசிரியராக எழுந்தொழி வந்து நயன தீக்கை பரிசதீக்கை முதலான தீக்கைகளை எல்லாம் செய்து அந்த ஆன்மாவினுடைய மும்மலங்களையும் கழுவி அந்த ஆன்மாவை சிவானந்த பெருங்கடலிலே திளைக்கச் செய்து முத்தி அந்தமாகிய தன்னுடைய திருவடி மலர்க்கீழ் நிரந்தரமாக தங்க வைத்து விடுவார். இத்துணை பெருந்திறப்புடையது வீடு வேற்றுக்கு நேரடி வாயிலாக உள்ளது இந்த சித்தாந்த சைவநெறி என்று சொல்லி உபமன்யர் அகத்தியர் போன்ற உயர்ந்தோரெல்லாம் சொல்லிவிட்டார்களே. அதனை உணராமல் உலகத்திலே எத்தனையோ பேர் பிணங்குகின்றார்களே, பித்த முடிவாக இருக்கின்றார்களே. இது என்ன மயக்கம் என்று சொல்வதன் மூலம் என்ன செய்தார்? இந்த பித்தத்தை கைவிட்டு நீங்கள் சித்தாந்த சைவநெறியை தலைப்படுங்கள் என்று என்பதுதான் அவனுடைய குறிப்பு. அந்த கருணையினை நாம் எண்ணி போற்ற வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த பாடலை சிந்தித்த இந்த அளவிலே, ஏனென்றால் மிக மிக முக்கியமான பாடல்கள், ஆகவே நாம் நிதானமாக சிந்தித்துள்ளோம். 4 பாடல்கள் சிந்தித்துள்ளோம் என்றாலும் இந்த 4 பாடல்களும் மிக முக்கியமானவை, ஆகவே அவற்றை வந்து நாம மிக தெளிவாக சிந்தித்த இந்த அளவோடு இந்த சிந்தனை நிறைவு செய்து கொண்டு இனி வர இருக்கின்ற பாடல்கள் இந்த பாடல்களை எல்லாம் அடிப்படையாக கொண்டவை என்பதனாலே நாம வந்து அவற்றை சற்று விரைவாகவே சிந்திக்கக்கூடும் என்று கூறிக்கொண்டு இந்த 2 அதிகரணத்தை திருவருளாலே நாம் விரைவாக சிந்தித்து முடிக்க இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு இந்த சைவ சித்தாந்த ஞானசாஸ்திர சிந்தனையை செய்வதற்கு திருவருள் பாலித்த சீர்வளசீர் குருமகா சன்னிதானம் அவருடைய பொன்னார் திருவடி கவலங்களை பல்காலம் போற்றி பரவிக்கொண்டு இந்த உரையினை நிறைவு செய்கின்றேன். திரு சிற்றம்பலம்.